Hallelujah. 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 கரங்களை தட்டி எல்லோரும் ஆமென் ஆமென் ஹalleluya. நம்முடைய நாமம் சபையிலே உயர்ந்திருப்பதாக. எல்லா கனமும் எல்லா மகிமையும் கர்த்தருக்கே உண்டாவதாக, இயேசுவுக்கே உண்டாவதாக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, சபையிலே உண்டாவதாக. எல்லா உள்ளங்களிலும் இருந்து உம்முடைய நாமத்தை உச்சரித்து அதற்கு மகிமையை செலுத்துவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களே தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட, சங்கீதம் 40வது அதிகாரம். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசித்து என் செய்தியை, கடந்த செய்தியை நான் தொடர்ந்து ஒரு சில காரியங்களை பேசி நான் விரும்புகிறேன். கடந்த முறை நான் பேசிய செய்தியை தொடர்ந்து சில காரியங்களை பேசி கர்த்தருக்குள்ளே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா.
நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே, தாமதியாதேயும்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
நான் சிறுமையும் எளிமையுமானவன்,
கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார்.
கர்த்தரோ என் மேல நினைவாயிருக்கிறார்.
தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர்.
தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர்.
என் தேவனே, தாமதியாதேயும்.
என் தேவனே, தாமதியாதரும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, ஹல்லேலூயா. என்ன மறுத்த சொல்லுங்க, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் கடந்த முறை பேசிய வார்த்தைகளுக்குள்ளே திரும்பி போய் போய் வருவேன். கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அநேக தடவைகளில் நாம் நம்மளை சிறியவர்களாய், அற்பமானவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளிவிடப்பட்டவர்களாய், வேண்டாதவர்களாய் நாமளே நம்மளை நினைத்துக் கொள்வதுண்டு. யார் நம்மளை கவனிப்பார்கள்? யார் எங்கள் மீது நோக்கமாயிருப்பார்கள்? பிரியமானவர்களே, இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு ஒன்று மாத்திரம் நிச்சயம், என்ன தெரியுமா? நாம் எந்த நிலைமையிலேயும் இருந்தாலும், நாம் எவ்வளவுத்திற்கு தாழ்த்தப்பட்டிருந்தாலும், நாம் எவ்வளவுத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும், ஒருவர் நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஆனால் நாம் எதிர்பார்க்கலாம், அவர் எங்களை கவனிப்பாரோ, இவர் எங்களை கவனிப்பாரோ, நாங்கள் விரும்புகிறவர்கள் எங்களோடு பேசுவார்களோ. பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லித்தார். கடந்த முறை பார்த்த பொழுது கூட அன்னாளுடைய சம்பவத்திலே முதல் அதிகாரம் 2வது அதிகாரத்திலே பெரியொரு மாற்றத்தை தேவன் உருவாக்கினார். பெரியொரு மாற்றத்தை உருவாக்கினார். கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருப்பார் நம்மளை. ஹல்லேலூயா. அவன் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணியதை கவனித்த கவனிப்புகள் தவறாக இருந்தாலும், கவனிக்க வேண்டிய ஒருவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கவனம் சரியாக இருந்தது. அதனாலே அவருடைய வாழ்விலே அற்புதம் நடந்தது. அதனாலே அவள் சொல்லுகிறார், என்னை தூக்கி விடுகிறவர் அவர், என்னை உயர்த்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதர்கள் நம்மளை உயர்த்துவார்கள் என்று சொல்லியோ, மனிதர்கள் எங்களை கவனிப்பார்கள் என்று சொல்லியோ, அல்லாவிட்டால் மனிதர்கள் எங்களை கனம் பண்ணுவார்கள் என்று சொல்லியோ நம்பாதிருங்கள். அது சொற்ப நேரத்திற்கும் சொற்ப காலத்திற்கும் உரியது. ஆனால் முடிவு பர்யந்தம் என்னை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். அதான் தாவீது எழுதுகிறார், அதைத்தான் அவர் எழுதுகிறார். நான் சிறுமையும் எளிமையும் ஆனவர், நான் அற்பமான ஒரு மனிதன். தாவீது ராஜா, ராஜாவாக ஆவதற்கு முன்பதாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டாலும், அவன் எளிமையானவனாய், அற்பமானவனாய், ஓடி திரிகிறவனாய், ஒரு இடமில்லாதவனாய், அலைந்து திரிகிறவனாய், ஒருவரும் அவனுக்கு உதவி இல்லாதவர்களாய் அலைந்து திரிந்த ஒரு மனிதன் எழுதுகிறான் என்னவெனில், என்னை கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் என்ன,
நாம் நம்பினவர்கள் நம்மளை விட்டு விலகுகிற பொழுது, நம்முடைய எதிர்பார்ப்புக்கு நிறைவேறாத பொழுது என்ன நடக்கிறது? சோர்வு. நான் நல்ல மரியாதை வைத்திருந்தேன், அவர்கள் மீது நல்ல கணம் வைத்திருந்தேன், அவர்கள் என்னோடு நல்லாய் பழகினார்கள், இப்பொழுது என்ன அந்த வேணாம். சோர்வு, உடைக்கப்படுகிறோம், விழுந்து கிடக்கிறோம். கர்த்தர் மீது சரியான கவனமும் வைத்து, கர்த்தர் என்னை கவனிக்கிறார் என்ற அறிவும் இருக்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்குள் எப்பொழுதும் எழுந்து நிற்பான். தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு எத்தனை பெயர் நம்மளை விட்டு விழுந்தாலும், நம்மளை விட்டு அகன்றாலும் நமக்கு தெரியும், என்னை ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் அப்பா, என்னை ஒருவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். ஓ, என்னை பார்த்தவர்கள் இப்பொழுது என்னை கவனிப்பதில்லை. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும், என்னை கவனிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். இதை அறிந்தோ புரிந்தோ அன்னால் சபம் பண்ணுகிறார், இருதயத்தை ஊற்றுகிறார். அக்கம் பக்கத்தில் இவ்வளவு நாளும் இருந்தவர்கள், பார்த்தவர்கள், பேசியவர்கள் எல்லாவற்றையும் ஒரு தூக்கி ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு, அவருடைய நோக்கம் முழுத்திலும் தேவனுடைய சமூகமாக இருந்தது, அவருடைய நோக்கம் முழுத்திலும் கர்த்தரை நோக்கி பார்த்த வண்ணமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே கர்த்தர் நன்மை செய்தார். பிரியமானவர்களே, நாம் எந்த நிலைமையில இருந்தாலும், ஒருவர் ஒரு பாட்டு படித்தார், நான் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை மறவாதவர் என் இயேசு ஒருவரே. நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் நம் மீது நோக்கமாக இருக்கிறார். அரவணைக்கிற ஒருவர் இருக்கிறார், அழைக்கிற ஒருவர் இருக்கிறார், ஆறுதல் படுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அப்பா, தேவ பிள்ளைகள், இவைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது யார் எனக்கு ஆறுதல் சொல்வார்கள், யார் என்னை அழைத்துக் கொள்வார்கள், யார் என்னை அழைத்துக் கொள்வார்கள், அனைத்தவர் விட்டு விடுகிற பொழுது உடைந்து போய் வீட்டில் படுத்து கிடந்து அம்பாண்டு அழுகிற தன்மைகள், தேவ பிள்ளைகளை விட்டு விலக வேண்டும். தெரியுமா, நமக்கு பிடித்த ஒருவர் கிடைக்காவிட்டால் ஒரு கிழமை ஓண்டு விழுந்து கிடப்பது. ஏனென்று நான் இதை சொல்லுகிறேன் எனில், கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அது குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்கள், குடும்பங்கள், ஊழியர்கள், சமுதாயம். இன்னைக்கு நான் வருகிறேன் சில காரியங்களை பேசுவதற்கு. பிரியமானவர்களே, நான் சிறுமையும் எளிமையுமான ஒரு மனிதன். நாம் இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு அநேக தங்களை தாழ்த்திக் கொள்வது என்ன தெரியுமா? என்னிடத்துல அது இல்லை, என்னிடத்துல இது இல்லை, என்னிடத்துல பணம் இல்லை, என்னிடத்துல பட்டம் இல்லை, என்னிடத்துல சொந்தம் இல்லை, என்னிடத்துல பந்தம் இல்லை, என்னை யார் கேட்பா, என்னை யார் கவனிப்பா, நான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னிடத்துல ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒருவர் உன்னோடு இருக்கிறார், ஒருவர் உன்னோடு இருக்கிறார். அதை புரிந்து கொள், அதை அறிந்து கொள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வருகிற பொழுதும் ஒருவரையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஆனால் எங்களை தாயின் கருவிலே உருவாக்கி ஒருவர் இருக்கிறார். அதே பொழுது நாங்கள் போகிற பொழுது ஒன்றை கொண்டு போக போறதில்லை, சொந்தம் பந்தம் வரப்போறது இல்லை, ஆனால் ஒருவர் நம்மளோடு வருவார். அதனாலே அவர் எங்களை கவனிக்கிறார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். இதுதான் தாவீது. உங்களுக்கு தெரியுமா, தாவீது ராஜா எத்தனை தடவை ஏமாற்றப்பட்டார். அவர்களோடு இருந்தவர்கள், அவரோடு நடந்தவர்கள், ஒரே ஒரு நண்பன் மாத்திரம் கடைசி வரைக்கும் அவனோடு நின்று அவனோட வழிகளில் அவனோடு நடந்த மட்டுமே எல்லாரும். ஏன், ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கூட 12 சீஷர்களையும் அவருடைய நம்பிக்கை எல்லாம் அங்கேதான் இருந்தது. ஆனா இயேசு பிடிக்கப்படுகிற பொழுது எல்லாரும் சிதறடித்து ஓடிவிட்டார்கள், உடைக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்து காரியத்தில் கண்ணா இருந்தார். ஆனால் நம் மனிதர்கள் நம்முடைய வாழ்விலே உண்டு, நாம் நினைத்தபடி நடக்கவில்லையா, நம்மளோடு சேர்ந்தவர்கள் அப்படி இல்லையா, நம்முடைய நண்பன் அப்படி இல்லையா, நம்முடைய உறவு அப்படி, உடைந்து விழுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். அதைத்தான் தாவீது ராஜா சொல்லுகிறார். இங்க என்ன எழுதுகிறார், நான் சிறுமை உள்ளவன் தான், எளிமையானவன், அற்பமானவன், வேண்டாதவன், தள்ளிவிடப்பட்டவன். தாவீது ராஜாவை போனவரை பார்த்த பொழுது என்ன, குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து எங்க தெரியுமா அனுப்பினார்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து தாவீது ராஜாவை எங்கே அனுப்பினார்கள் தெரியுமா, எதுக்கு அனுப்பினார்கள், என்னத்துக்கு அனுப்பினார்கள், ஆடுமேய்க்க அனுப்பிவிட்டார்கள். வழங்குறதா, இலங்கை தேசத்தில் வழக்கமாக பேசுவதுண்டு, எந்த தாய் தகப்பண்ணும் நீங்கள் சிந்தனைக்கு வைத்திருந்தா என்ன சொல்லுவார்கள் தெரியுமா, நீ படிக்கவில்லையோ ஆடுதான் மேய்ப்பாய், உனக்கு ஒன்றுமில்லையோ நீ ஆடு மாடுதான் மேய்க்க சரிப்படுவாய். அது என்ன ஒரு கீழ்த்தனமான ஒரு காரியம் என்று நினைத்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது இங்கே தாவீது ராஜா தன்னுடைய குடும்பத்தாலே எங்கே தள்ளிவிடப்பட்டார்? எங்கே தள்ளிவிடப்பட்டார்? ஆடு மேய்ப்பதற்கு. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் தன்னை கவனிக்கிறாரோ என்னவோ என்று தெரிந்து சந்தோஷமாய் செய்தான், சந்தோஷமாய் பாடினான், சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ளே நின்றான். கர்த்தர் அவனை நினைத்தார். உயரக்கூடாத உயரத்திற்கு அந்த மனிதனை தேவன் உயர்த்தினார். இதுதான் சத்தியம், இது மாறாதது. சமஸ்த இஷ்டவேலரையும் ஆண்ட முதலாவது மனிதன் சமஸ்த இஷ்டவேலர். அதற்கு பிற்பாடு ராஜ்யங்கள் புரிக்கப்படுகிறது. ஆனால் முழு இஷ்டவேலரையும் ஆட்டி படைத்த மனிதன் எங்கே, அவனுடைய வேலை எங்கே இருந்தது தெரியுமா? ஆடுகளை மேய்த்தவன், புறக்கணிக்கப்பட்டவன், குடும்பத்தால் தள்ளிவிடப்பட்டவன், ஒருவரால் கனம் பண்ண யாரப்பா ஆடு மேய்க்கிற இடத்துல அவனை கனம் பண்ணுவது? ஆடு மாடு தான் கனம் பண்ண வேண்டும். ஆனா கண்ணோக்கமா இருந்தவர் அவனை மறக்கவில்லை, கவனமா இருந்தவர் அவனை மறக்கவில்லை. அனுப்பு. எனக்கு அதுல பிடிச்சது என்ன தெரியுமா? அவன் வரும் வரைக்கும் நான் சாப்பிடுவதில்லை, அவன் வரும் வரைக்கும் என் கையை நான் நினைப்பதில்லை. ஒரு ஊழியக்காரன் நிக்கிறான், அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான் தெரியுமா? அவனை நான் காணும் வரைக்கும். பிரியமானவர்களே, அதை நான் வாசிக்க விரும்பவில்லை, இந்த சம்பவத்தை சீக்கிரம் போக விரும்புகிறேன். சாமுவேல் வந்த பொழுது முதலாவது மகன் வருகிற பொழுது அவனுடைய பார்வை அவன் மீது விழுந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ பார்க்கிற விதமாக நான் பார்க்கிறவர் அல்ல. இன்னைக்கு நம்மளை அநேகர் அநேக விதத்தில் பார்க்கலாம். தேவன் எப்படி என்னை பார்க்கிறார், தேவன் எப்படி என்னை பார்க்கிறார், தேவன் எப்படி என்னை கவனிக்கிறார், அது முக்கியம். தனிப்பட்ட வாழ்விலே எனக்கு என் இருதயத்திலே கர்த்தர் என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார் என்ற அறிவு இருந்தால் நாம் சோர்ந்து போக மாட்டோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கவா, தாவீது ராஜா இங்கே எழுதுகிறார், நான் அற்பமான மனிதன், ஆனால் தேவன் அவன் மீது நோக்கமுள்ளவராயிருந்தார், தாவீதின் மீது கவனம் உள்ளவனாயிருந்தார், தாவீதை அழைத்தவராயிருந்தார், அபிஷேகம் பண்ணுகிறவராய். எனக்கு ஆச்சரியம், இந்த அநேகர் நம்மளை நாமளே தாழ்த்திக் கொண்டு நமக்கு இருக்கிற குறைவுகளை வைத்து அதையே பார்த்துக்கொண்டு நம் குடும்பத்தில், நம் பிள்ளைகள், நம்முடைய பந்தத்தில் இருக்கிற குறைவுகளையே பார்த்துக்கொண்டு, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற குறைவுகளையே பார்த்துக்கொண்டு. ஆனால் கர்த்தர், வேதம் என்ன சொல்கிறது? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார், தேவன் என் மீது நோக்கமாக இருக்கிறார், என்னையே அவர் பார்த்துக்கொண்டு இருக்கிறார். இப்பொழுது கேளுங்க, ஒரு சிறுமையும் எளிமையுமான மனுஷனை அண்ட சராசங்களை உருவாக்கிய தேவன் நோக்கமாய் பார்த்துக்கொண்டு இருக்கிற பொழுது நான் எப்படி சிறுமையானவனாய் இருக்க முடியும் சொல்லுங்க? நான் எப்படி பலவீனனாய் இருக்க முடியும் சொல்லுங்க? நான் எப்படி அற்பமானவனாய் இருக்க முடியும்? ஏன்? தேவன் என்னை கவனிக்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார், நான் அற்பமானவன் தான். யாருக்கு? உலகத்திற்கு. யாருக்கு? ஊழியர்களுக்கு. யாருக்கு? சபைக்கு. யாருக்கு? சொந்தத்துக்கு. யாருக்கு? பந்தத்துக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் யாரையும் பார்த்து, நான் நினைக்கிறேன் தாவீது வந்த பொழுது தாவீதை அவன் ராஜாவாக பார்த்தானோ என்னவோ எனக்கு தெரியாது, ஆனா வேற வழி இல்லை அவருக்கு, அவன் தான் கடைசியால் என்றதை கண்டுபிடித்து விட்டார்கள். சோ இவனா தான் இருக்க வேண்டும். அதனால நான் சாப்பிட மாட்டேன், நான் கையை வைக்க மாட்டேன். பிரியமானவர்களே, தேவன் கொடுத்த ஊழியத்திற்கு, தேவன் கொடுத்த காரியத்தை கனம் பண்ணுகிற விதம் அது. ஹல்லேலூயா! அபிஷேகம் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கிறான். வா! யாரது? யாரது? ராஜ்யத்துக்கும் கிரீடத்திற்கும் சொந்தக்காரன் யாரது? ஆடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான். குடும்பத்திலே சிறியவன், தள்ளிவிடப்பட்டவன், வேண்டாதவன், அணைக்கப்படாதவன், அழைக்கப்படாதவன் விளங்குறதா? ஹல்லேலூயா! அந்த மனிதன் மீது கர்த்தர் நோக்கமுள்ளவனாக இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களை குறித்து தனிப்பட்ட முடிவு என்ன? உங்களை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள்? ஐயோ, அநேகர் மற்றவர்களை பார்த்து கனவு கண்டு வாழ்க்கைகளை முடித்துக் கொள்ளுகிறார்கள். மற்றவர்கள் செய்கிறதை பார்த்து, அதையே பார்த்து பார்த்து கனவு கண்டு, அதையே பார்த்து பார்த்து இருதயம் முடைந்து, வேணா அப்படி அல்லவா, இப்படி இல்லவா, என்னிடத்தில் இல்லையே, அங்கே இல்லையே, அப்படி ஊழியம் செய்கிறார்களே, இப்படி இல்லையே. உனக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் உன்னை தூக்கி விடுவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். உன்னை எழுப்பி விடுவதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை நடத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா, அநேக தடவைகளில் நாம் சிறுமியும் எளிமையுமாக இருக்கிற பொழுதும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அநேகருக்கு அது புரிவதில்லை. அநேகர் சித்தம் என்று சொன்னால் ஓண்டு நிற்பதுதான், ஓண்டு நின்று முன்னுக்கு ஏதாவது பண்ணினால்தான் சித்தம் என்று நினைக்கிற தவறான சத்தியங்கள், தவறான முடிவுகளாகும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேனா, யோசிப்பை குறித்து பார்ப்பதற்கு எனக்கு இன்னைக்கு விருப்பம். பார்ப்போம் எவ்வளவு தூரம் நான் போகிறேன் சொல்லி. பெரியமானவர்களே, நான் சிறுமையும் எளிமையுமானவன். கர்த்தரோ ஆண்டவரோ. பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை பார்த்து கேட்கவா, கர்த்தர் உங்கள் மீது நோக்கமா இருக்கிறது உங்களுக்கு விருப்பமா? அல்லாவிட்டால் நாங்கள் உங்கள் மீது நோக்கமா இருப்பது உங்களுக்கு விருப்பமா? கர்த்தர் உங்களை தூக்கி விடுகிறது உங்களுக்கு விருப்பமா? அல்லாவிட்டால் உன் நண்பன், உன் சொந்தம், உன் பந்தம், உன்னோடு பழகிறவர்கள் உன்னை தூக்கி விடுவது உனக்கு விருப்பமா? எது? கர்த்தர் தூக்கிவிட்டால் நிற்க முடியும், நாங்கள் தூக்கிவிட்டால் விழுந்து விடுவீர்கள். கர்த்தர் தூக்கிவிட்டால் ஓட முடியும், நாங்கள் தூக்கிவிட்டால் முறிந்து விழுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமா எண்ணப்பட்டவர்கள் எல்லாரையும் கர்த்தர் தூக்கிவிட்டு அவர்கள் உன்னதமான நிலைமைக்கு ஆளானார்கள். தெரியுமா உங்களுக்கு? உன்னதமான நிலைமைக்கு ஆளானார்கள். தெரியுமா, தாவீதின் வாழ்க்கை, ஏன் அன்னாளின் வாழ்க்கை கூட, கிதியோனின் வாழ்வு. கிதியோனை குறித்து பேசுவதற்கு எனக்கு விருப்பம், பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜா தன்னை குறித்து சொல்லுகிறார் என்னவெனில், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும், என்னை விடுவியும். இந்த பிரியமானவர்களே, நம் வாழ்விலே தாழ்த்தப்பட்ட நிலைமை, ஒரு பிரச்சனைக்குரிய நிலைமை, ஒரு துன்பத்திற்குரிய நிலைமை இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் அதை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், இருக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவரும் நீர். யார் எங்களை விடுவிப்பது? யார் இந்த பிரச்சனையில் இருந்து எங்களை விடுவிப்பது? யார் இந்த கண்ணீரில் இருந்து எங்களை விடுவிப்பது? என் குடும்பத்தில் இருக்கிற காரியத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பது? இதுதான் எல்லாருக்கும். ஆனால் தாவீது ராஜா என்ன சொல்றார் தெரியுமா? நீர் என்னை விடுவியும், கர்த்தர் என்னை விடுவியும். இன்றைக்கு அநேகர் மனிதர்கள் அநேகரை விடுவிக்க முயற்சி எடுப்பதிலும், அநேக மனிதர்கள் தங்களை மனிதர்கள் விடுவிப்பார்கள் என்று நினைப்பதிலையும் கர்த்தர் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது, தேவன் விடுவிக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்? கர்த்தர் இங்கே அந்த மனுஷன் எழுதுகிறார், நீர்தான் என்னை விடுவிக்க வேண்டும், நீர்தான் என்னை விடுவிக்க வேண்டும். என் துணை நீர் அல்லவா? என் துணை நீர் அல்லவா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை நான் கேட்கவா, உங்கள் துணை யார்? உங்களை விடுவிக்கிறவர்கள் யார்? பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே பலவித பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். பல விதத்தில் நாம் நம்மளை தாழ்த்தியவர்களாக நம் வாழ்விலே உடைக்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் விடுவிப்பது யார்? தாவீது ராஜா அவனோட வாழ்விலே வனாந்திர வாழ்க்கை கூட பாருங்க, வனாந்திரம் இல்லாமல் ராஜரிகம் அவனுக்கு கிடைச்சதே கிடையாது. ஆனால் நம்மளை போன்றவர்களுக்கு ராஜரிகம் தேவைப்படுகிறது, வனாந்திரம் தேவைப்படுவதில்லை. 40 வருஷ காலம் வனாந்திரத்தில் நடந்தது தேவனுடைய சித்தம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டது தேவனுடைய சித்தம். ஆனால் முடிவு சம்பூர்ணம், முடிவு சம்பூர்ணம். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரு செய்தியை கேட்டுவிட்டு குழு குழண்டு போவோம், அடுத்த கிழமை முட்டி கொண்டு நிற்பது, மறந்து விடுவது, வார்த்தைகளை மறந்து விடுவது. பிரியமானவர்களே, நமக்கு அறிவு இருக்க வேண்டும், தனிப்பட்ட அறிவு இருக்க வேண்டும். கர்த்தர் என் வாழ்விலே ஒன்றை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். தேவன் என் வாழ்விலே, நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன், உடைக்கப்பட்டிருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன், ஆனால் கர்த்தருடைய சித்தம் ஏதோ ஒன்று என் வாழ்வில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அப்படி நினைப்பவர்கள், சிந்திப்பவர்கள் சொற்பமானவர்கள். எல்லா சோதனைகளுக்கும் பிசாசை ஆளாக்கி, எல்லா சோதனைகளுக்கும் மற்றவர்களையும் ஆளாக்கி பழகினவர்கள் நாம். ஆனால் சோதனைகளிலையும் தேவ சித்தம் நிறைவேறுகிறது என்பதை மறந்து விடுகிறவர்கள். அதை நாம் கற்றுக்கொள்வதில்லை, அதை நாம் அறிந்து கொள்வதில்லை. யோபுடைய வாழ்விலே என்ன நடந்தது? சோதனை, தேவனுடைய சித்தம் விருப்பம் நிறைவேறியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து நான் பேசவில்லை. என்ன சொல்லுகிறது? தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதையும், வெயிட் பண்ணாதே ஆண்டவரே, தாவீது எழுதுகிறான், காத்திருக்காதே ஆண்டவரே, நான் சிறுமையானவன், நான் எளிமையானவன், நான் அற்புமானவன், என்னால முடியல, என்னை விடுவியும், என்னை தாமதியாதே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்விலே நாம் கடந்து வந்த நேரங்கள் காலங்கள் ஏராளமானது, ஆனால் இப்படிப்பட்ட ஜபங்கள் நம் வாழ்விலே இருக்கிறதா? ஆண்டவரே, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மற்றவரிடத்திலே முறையிடுவது ஏராளம், தேவனிடத்திலே சொல்லுவது சொற்ப நேரங்களாக மாறுகிறது, சொற்பமான நேரங்கள். கர்த்தாவே, தாவீது ராஜா அவருடைய சங்கீத புஸ்தகத்தை நாம் பார்த்தோம்னா முழுவதும் அழுது ஊத்துகிற சங்கீதங்கள், பாட்டுக்கள், ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகள் ரம்யமானவைகள், அவரை குறித்து புரிந்து 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 அவன் எழுதுகிற வார்த்தைகள் ஏராளம் தாராளம் இருக்கட்டுகள். இதை நான் பார்த்துக்கொண்டிருந்தா இப்படியே போய்விடுவோம் இல்லையா? நான் சிறுமை உள்ள மனிதன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ சிறுமை உள்ளவனாக இருக்கலாம், இன்றைக்கு தேவ சமூகத்தில் இருந்து உன்னை உற்சாகப்படுத்தும் விதமாயும், உன்னை தூக்கி விடப்படும் விதமாயும் உனக்கு நான் தேவ சமூகத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், உன்னை தூக்கி விடுகிறவர், உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நீ நினைக்கலாம், யோபு என்ன தெரியுமா சொன்னார், நீ என்னோடு வருவேன் என்று இல்லையா சொன்னீர், வலது பக்கம் பார்த்தாலும் உம்மை காணல, இடது பக்கம் பார்த்தாலும் உம்மை காணல, ஆனா நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான் அறிவேன். அவன் வளர்ந்த மனுஷங்க பாருங்க, ஆவியில வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்ச மனுஷங்க. அவன் சொல்றான், வலது பக்கம் பார்த்த உம்மை காணல, இடது பக்கம் பார்த்த உம்மை காணல, ஆனா நீர் என்னோடு வருகிறேன். எப்ப சொல்றான் தெரியுமா? வாழ்க்கை தலைகளாக போட்டப்பட்ட பொழுது, எல்லாம் இழந்து போய் கிடக்கிற பொழுது, உடைக்கப்பட்டு அற்பமான மனிதனாக எண்ணப்பட்ட பொழுது, தூக்கி எறியப்பட்டு கிடந்த பொழுது, குடும்பத்திலேயும் தூக்கி எறியப்பட்டு, நண்பர்களாலும் தூக்கி எறியப்பட்டு உடைக்கப்பட்ட பொழுது அவன் சொல்றா, நீர் என்னோட வருவீர் என்று நான் அறிவேன். உம்மை காணலையே, உம்மை காணலையே ஆண்டவரே, எங்க இருக்கிறீர்? அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ஃபண்டாசியாக வச்சு பேசி படிச்சீங்கன்னு சொன்னா ரொம்ப ரம்யமா இருக்கு. என்ன தெரியும், ஆண்டவரே எங்க இருக்கிற, எல்லா இருட்டு எல்லா இருட்டு, அந்த இருட்டிலையும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தெரியுமா உங்களுக்கு இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த முறை வாசித்த வார்த்தைகள் ஒன்றை வாசித்து நாம் தொடர நான் விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போமா? போன முறை நான் வாசித்த வசனம்,
சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
திருப்பி வாசிங்க,
சின்னவன் ஆயிரமும்,
சின்னவன் ஆயிரமும்
சிறியவன் பலத்த ஜாதியும்,
சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்,
கர்த்தராகிய நான்,
கர்த்தராகிய நான்
ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன்.
ஏற்ற காலத்துல இதை நான் தீவிரமாய் செய்வேன். ஏற்ற காலம் ஒன்று இருக்கிறது. தேவன் சின்னவனை ஆயிரமாக மாற்றுவதற்கு, உன்னை ஆயிரமாக ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை பலப்படுத்துவதற்கு, உன்னை தைரியப்படுத்துவதற்கு, உன்னை கொண்டு செல்லுவதற்கு, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. அவசரப்படுவது தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற மிக முக்கிய காரியம் என்ன தெரியுமா? அவசரம். மோசே கூட ஒரு இடத்துல அவசரப்பட்டார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், பேசு பேசு, ஒரே அடி டபக்கண்ட அடி. ஆனா சின்ன காரியம் தான், சின்ன காரியம், அற்புதம் நடந்தது, எல்லாரும் தண்ணீர் குடித்தார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது, அற்புதம் நடந்தது, மோசே அடித்து விட்டார், தண்ணீர் புறப்பட்டது. ஆனால் கர்த்தர் மறக்கவில்லை, கர்த்தர் அவைகளை மறக்கவில்லை. ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த பார், அவ்வளவுதான், பார் இங்கே இருந்து அவ்வளவுதான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவசரப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் உன்னை நான் வாழ வைப்பேன், ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் அவன் பிள்ளைகள் சுழித்திருப்பார்கள், ஏற்ற காலத்தில் அவன் குடும்பம் நல்லா இருக்கும். அவசரப்படாது, அவசரப்படாது, எல்லாவற்றுக்கும் அவசரப்படுவது, முட்டி மோதுவது, சிவரோடு போய் முட்டி கொண்டு நிற்பது, அவசரப்படாத. வேதம் சொல்லுகிறது, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், ஆயிரமாக மாற்றுவேன். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவசரப்படுத்தாதீங்க, அவர் அவசரப்படுத்தாதே. ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே, செய்யும் ஆண்டவரே. உடனடியாய் வேண்டும், உடனடியாய் பதில் வேண்டும், உடனடியாய் அற்புதம் வேண்டும், உடனடியாய் அதிசயம் வேண்டும், உடனடியாய் என் குடும்பத்துக்கு இதை செய்யும், உடனடியாக வேண்டும், 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 இல்லை காச்சரை கொஞ்சம் பொறுமையாகிறது. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் உன்னைத்தானே கவனித்துக் கொண்டிருக்கிறார், உண்மையில் தானே நோக்கமாக இருக்கிறார், உன்னை உன் குடும்பத்தை உன் பிள்ளைகளைத்தானே கவனித்துக் கொண்டு இருக்கிறார், கொஞ்சம் பொறு. அவர் அற்புதத்தை செய்வதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார், கொஞ்சம் பாரு. உன்னை தூக்கி விடுவார். பலவீனப்பட்டிருக்கிறாயா? பலவிழந்து போயிருக்கிறாயா? அவமதிக்கப்பட்டிருக்கிறாயா? மற்றவர்களால் சுத்தி அறியப்பட்டிருக்கிறாயா? அன்னாலை குறித்து பார்க்கலாம். அந்த ரெண்டு அதிகாரமும், முதல் அதிகாரத்தில் அவள் கண்ணீரின் சத்தம், இரண்டாவது அதிகாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம். அவள் காத்திருந்தாள், தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து கதறினாள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார், கர்த்தர் அதிசயத்தை செய்தார். ஆகினால் எங்கே என்று சொல்லப்படுது? சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த சாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் நீ நல்லா இருப்பாய், ஏற்ற காலத்தில் அவன் பிள்ளைகள் நல்லா இருப்பார்கள், ஏற்ற காலத்தில் அவன் ஊழியம் நல்லா இருக்கும், ஏற்ற காலத்தில் அவன் குடும்பம் நல்லா இருக்கும், ஏற்ற காலத்தில் நீ நல்ல வேலை செய்து கொண்டு இருப்பாய். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தள்ளாடுகிற நாட்களை வைத்து முடிவெடுக்காதிருங்கள், தடம்புரடுகிற நாட்களை வைத்து முடிவெடுக்காதிருங்கள், அற்பமான நாட்களை வைத்து முடிவெடுக்காதிருங்கள், சோர்ந்து போகிற நாட்களை வைத்து முடிவெடுக்காதிருங்கள், பலவிதமான நாட்களை வைத்து முடிவெடுக்காதிருங்கள். கர்த்தர் தூக்கி விடுவார், ஆண்டவரின் பிள்ளையை தூக்கி விடுவார். அநேக பிள்ளைகளை குறித்து அநேக தாய் தகப்பன் அழுது ஊத்துவதுண்டு. நேரமும் காலமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் தூக்குவார், அவர் பிடிப்பார், அவர் உயர்த்துவார், அவர் அசைப்பார். அவன் அசைந்துதான் ஆக வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற முக்காவாசி தாய் தகப்பனுக்கு தங்கள் பிள்ளைகளை குறித்து தான் பிரச்சனை, தெரியுமா உங்களுக்கு? முக்காவாசி இந்த தேசத்தில் இருக்கிற தமிழ் தாய் தகப்பனுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகளை குறித்து தான் பிரச்சனை. ஏத்த காலத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார், அவன் ஆசீர்வதிக்கப்படுவார், அவள் ஆசீர்வதிக்கப்படுவாள், சபை ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏனெனில் வாக்கு கொடுத்தவர் அவர், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சின்னவன் ஆயிரமும், நீ சின்னவனாய் இருக்கலாம் இன்னைக்கு, சிறியவனாய் இருக்கலாம் இன்னைக்கு, பலவீனனாய் இருக்கலாம், தள்ளப்பட்டவனாய் இருக்கலாம், அசட்ட பண்ணப்பட்டவனாய் இருக்கலாம், ஒன்றுமில்லாதவனாய் இருக்கலாம். உனக்கு ஒன்று தெரியுமா? கர்த்தர் உன்னை ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிப்பார், ஏற்ற காலத்திலே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பொறுமையாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்களும் பொறுமையாக இருங்க. ஹல்லேலூயா! யோசேப்பை குறித்து நான் பார்க்கலாம், நான் தாவீதை குறித்து அதிலே பார்த்துவிட்டு நான் விட்டுவிட்டேன். தாவீது ராஜா குடும்பத்தாலே தள்ளப்பட்டு எங்கேயோ இடத்துல இருந்த ஒரு மனுஷனை, ஒரு தேவ ஊழியனை அனுப்பி அவனை வரவைத்து, இந்த வேதத்தில் ஒரு ஒரு வார்த்தை இருக்கிறது, அழைப்பும் வரமும் மாறாது. ஒரு மனிதனை ஆண்டவர் நினைத்தால் அது கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார். ஒரு மனுஷியை ஆண்டவர் நினைத்தால் அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துவார். இதில் மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. ஏனெனில் தாவீது ராஜாவினுடைய சகோதரர்கள் வட்டசாட்டமாகவும் பலவான்களாகவும் அங்கே நின்றார்கள். ஆனால் அழைப்பு வாட்டசாட்டத்தில் இல்லை, அழைப்பு சரீர பலத்தில் இல்லை, அழைப்பு ஒரு மனிதன் நல்லா பிரசங்கம் பண்ணுவதிலே இல்லை, அழைப்பு ஒருத்தன் நல்லாக செய்கிறானே என்ற அந்த டலண்ட்ல கிடையாது. விளங்குறா? அழைப்பு என்பது தேவனிடத்தில் இருந்து வருகிறது உண்டு. அது ஒன்றுமில்லாத இருக்கிற இடத்துல ஒன்றை உருவாக்கும். விளங்குறதா? விளங்குறது அப்படின்னு இன்னைக்கு நல்லாக பிரசங்கம் பண்ணுவானா, நல்லாக செய்வானா, நல்லா கூட்டுவானான்னு பார்க்கணும். இல்லை இல்லை, ஒன்றுமே இல்லாமல் காட்டிலையும் மனாந்திரத்திலையும் அந்தஸ்து இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் ஒதுக்கப்பட்டவனாய் துரத்தப்படுகிறவர்களாய். தாவீது ராஜா கொலை செய்கிறதுக்கு துரத்தப்பட்ட ஒரு மனிதன். யாரு? சூக்கும் எதிர்கால ராஜா. இதை துரத்துறாங்க கொலை செய்கிறதுக்கு, வட்டி விழுத்துறா. அழைத்த அழைப்பும் வரங்களும் உங்கள் மீது ஒருபோதும் மாற போறதே கிடையாது. ஒருவேளை நினைக்கலாம் நீங்கள், ஐயோ ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே என்று சொல்லி நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நாமளும் என்ன குறிச்சு, நாமளும் சின்ன வயசுலேருந்து கனவெல்லாம் கண்டோம், அப்படி இப்படி அப்படி இப்படி எத்தனை வருஷங்கள் தாண்டி ஒரு இடத்துல இருந்து ஊழியம் செய்யக்கூடிய கிருபியை கர்த்தர் கொடுத்தார். வருஷங்கள் போனது. நான் நம்புறேன் கர்த்தருக்குள்ளே, நான் அவசரப்படவில்லை, நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு குறுக்கு வழியை தேடி நான் ஓடவில்லை, நான் நம்புகிறேன் ஏதோ ஒரு மாம்சத்தில் ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள்ள இருந்ததில்லை. கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் நடத்தினார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலம் ஒன்று நமக்கு கொடுக்கப்படும், சரியான நேரம் ஒன்று நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்றைக்கு நடக்கிற அற்புதம் இருக்கு பாருங்க, அது ஆச்சரியமாக இருக்கும் பாருங்க. அது நீங்க எதிர்பார்க்க, உங்க கவலையின் நாட்கள் சங்கீதத்தில் எழுதப்பட்டதை ஒரு வார்த்தை, நீ துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக கர்த்தர் நன்மையை ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். எவ்வளவு காலம் கண்ணீர் கவலை சுக்கம் வேதனை எல்லாவற்றையும் மாட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? இதுக்கு பதிலான நன்மையை நான் தருவேன், ஆசீர்வாதத்தை நான் தருவேன், சந்தோஷத்தை நான் தருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலகட்டத்துக்கு உனக்கும் எனக்கும் தேவை என்ன தெரியுமா? தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் வழங்குறதா? ஏன் எல்லாருடைய உயிர்களும் திரும்ப ஊசலாடி கொண்டிருக்கிறது வழங்குறதா? என்ன நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய உயிர்களும் திரும்ப தாண்டவம் ஆடுகிறது. இன்றைக்கு உனக்கு மனத்தை தந்து என்ன, பட்டத்தை தந்து என்ன? கர்த்தர் என்னை நினைப்பாராக, கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தர் என்னை தூக்கி விடுவாராக, கர்த்தர் என்னை நடத்தி செல்வாராக, கர்த்தர் என்னை நினைத்தருவாராக. ஹல்லேலூயா. நேரம் ஓடிவிட்டது, சீக்கிரமாக ஒரு பக்கத்துக்கு போகலாம். பாருங்க, ஆதியாகமம் 37 அதிகாரம், சீக்கிரம் பாருங்க. எட்டு காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி நாங்கள் முதல்ல வாசிச்சோம். பாருங்க, எட்டு காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். சரியா? அதை சிந்தனையில் வைத்திருங்க. நான் சின்னவனை குறித்து, சிறியவனை குறித்து, பலவீனவனை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பெரியமானவர்களே, உன்னை பலப்படுத்தி ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் உன்னை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி சங்கீத 40 அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். இப்ப நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 37:10 வசனத்தை வாசிப்போம். ஹல்லேலூயா.
இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்ன போது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க
போனார்கள். சுருக்கமாக செய்தி நான் முடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். யோசிப்பினுடைய காலை ஆரம்பிக்கிறது. அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தை விட்டு தாயிடப்படத்தில் சொல்லுகிறார். சகோதரத்தில் சொன்ன பொழுது ஆரம்பித்தது என்ன தெரியுமா? அவர்கள் யோசிப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு சொப்பனம், ஒரு மனுஷனப்பா, அவனுக்குள்ள ஏதோ ஒன்று கிடைச்சது, அதை வந்து சொன்னா, அதை ஏற்றுக்கொள், ஆமே என்று சொல்லு, அல்லலையாண்டு சொல்லு, கடந்து செல், கர்த்தர் நினைத்தால் நிறைவேற்றுவார், இல்லாவிட்டால் இல்லை, உனக்கு ஒண்ணு நோக போறது கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்தாங்க? நாங்கள் உங்களை வணங்குறதா? தாய் தகப்பன் அவங்க கூட அதை பெருசுப்படுத்தல. சகோதரங்க என்ன செய்தாங்க தெரியுமா? யோசேப்பின் மீது எரிச்சல் அடைந்தார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பினுடைய முடிவு முக்கியம். ஆனால் அதுவரைக்கும் அவன் அற்பமானவனாய், அவன் தள்ளிவிடப்பட்டவனாய், அவன் ஒதுக்கப்பட்டவனாய், அவன் காவலில் வைக்கப்பட்டவனாய், அவன் புறக்கணிக்கப்பட்டவனாய் இருந்த அவனை வேதம் என்ன சொல்லுகிறது? ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன். இப்போ யோசேப்புடைய வாழ்விலே ஒரு தேவனுடைய சித்தம், சொப்பனம் நிறைவேறி கொண்டிருக்கிறதை யோசேப்பு அறிந்தானோ? எனக்கு தெரியாதப்பா, எனக்கு தெரியாது. ஆனா அவன் கண்ட சொப்பனத்தை தாய் தகப்பன் தள்ளிவிட்டார்கள், சகோதரர்கள் அதை பொறாமையாக உருவாக்கி கொண்டார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலேயோ தேவனுடைய சித்தம் செயல்பட ஆரம்பிக்கப்படுகிறது. எல்லாருக்கும் அற்பமாகி, எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எதிராளியாகி, பொறாமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது? தேவ சித்தம் நிறைவேறுகிறது. விளங்குறதா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஒருவரால் ஒருவர் பகைக்கப்படலாம். எல்லாம் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், வேலைத்தலங்கள், எது என்னவோ உங்களை பொறாமைப்படலாம், உங்களை தள்ளிவிடலாம், பொறாமைப்படலாம், வேணாம் என்று சொல்லலாம், அற்பமாக எண்ணலாம். ஒன்று உங்களுக்கு ஒரு சொல்லவா, கர்த்தர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். கர்த்தருடைய சித்தம் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள முயற்சி எடுங்கப்பா, முயற்சி எடுங்க. நம்ம வாழ்விலே என்னை குறித்து பேசுகிறேன், எங்கள் வாழ்விலே நடந்தவைகள், துன்பம், துயரம், வேதனை, எல்லாவற்றையும் நாம் தூக்கி பிடித்து போட்டு உடைத்திருத்தம் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற முடியாது. இன்னைக்கு நாம் இப்படி ஒரு ஊழியத்தை செய்யவும் முடியாது. அறவாசிலே விழுந்து எழும்பி இருப்போம். ஏனெனில் கர்த்தருடைய சித்தம் எதை என்று சொல்லி தெரியாமல் நடந்து கொண்டிருப்போம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. யோசேப்பு அவர்கள் பகைத்து, அவர்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றாலும், ஒதுக்கப்பட்டிருந்தாலும், இப்ப அவன் குடும்பத்தினாலே ஒதுக்கப்பட்டு, குடும்பத்தில் இருக்கிறவர்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டாங்க, இவர் ஒரு பக்கத்தில் நிற்கிறார். யாரு? யோசேப்பு. சொப்பனத்தை கண்ட ஒரு மனிதர். இன்றைக்கு அநேகர், நமக்கு தேவன் எதை வைத்திருக்கிறாரோ அதை பிடித்து கொள்ள வேண்டும், அதில் நாம் நிற்க வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும், ஏற்ற காலத்திற்கென்று பிரயாசப்பட வேண்டும். தீர்க்க தரிசனங்கள் உடனடியாக நிறைவேறுகிறவைகள் அல்ல, காலங்கள் எடுக்கும். ஏசாயா தீர்க்க தரிசி உரைத்தது எல்லாம் புதிய ஏற்பாட்டில் வந்து நிறைவேறு எத்தனை காலங்கள் வருஷங்கள் கடந்து சென்றது. இதே மாதிரி பல தீர்க்க தரிசனங்கள். பிரியமானவர்களே, நம் வாழ்விலே நமக்கென்று கர்த்தர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். இங்க ஒரு மனுஷன் நினைச்சான், சகோதரர், அது சொந்த சகோதரர், ஒரு புரட்சியான் கிடையாது, பாருங்க, யாரோ ஒருத்தன் கிடையாது, சொந்த சகோதரர் என்ன செய்கிறார்கள், யோசேப்புக்கு விரோதமாய் பொறாமை அடைந்தார்கள். ஒரு சொப்பனத்தை கண்டதுனால, ஒரு காரியத்தை செய்ததுனால. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு முன்பாக யாரு கர்த்தருடைய சமூகத்தில் என்று ஊழியம் செய்தாலும் அவர்களை பொறாமையாய் பார்க்காதிருங்கள், பொறாமையாய் பார்க்காதிருங்கள். ஏன், உன் வாழ்விலையும் ஒரு சித்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, அதை உடைத்து விடாத. அது சடுதியிலே நடக்கும், அதை உடைத்து விடாத. அது சடுதியில் ஒரு அற்புதமாக மாறும், அதை உடைத்து விடாத. யோசேப்புடைய வாழ்விலே தேவ சித்தம் நடக்கிறது என்பதை இந்த சகோதரர்களுக்கு தெரியாம போயிட்டு, ஐயோ பரிதாபம், அதை விட தாய் தகப்பனுக்கு தெரியாம போயிட்டு, தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனோடு உறவாடுகிறவர்கள், தேவனோடு பேசுகிறவர்கள், அவங்களுக்கும் தெரியல, அவங்களும் தூக்கி அவங்கள போட்டுட்டாங்க. ஆனா யோசேப்புடைய வாழ்விலே எங்கே தேவசித்தம் ஆரம்பிக்க தெரியுமா, பொறாமையிலே ஆரம்பிக்கிறது. தேவசித்தம் சப்பனத்தை காணுகிறான், எட்டப்படுவார், எல்லாரும் அவர்களை வணங்குவார்கள். எங்க, எப்பவோ நடக்க போகிறது, யார் இதை நம்புவது, யார் இதை நம்புவது? உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, யோசேப்பு தன் சகோதரனாலே பொறாமையாக பார்க்கப்பட்டதை ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீ கவனியாமல் இருக்கலாம், நான் கவனியாமல் இருக்கலாம், ஒரு சில வேளைகளில் கர்த்தர் கவனிக்கிறது நமக்கு தெரிகிறது இல்லை. பிரியமானவர்களே, நாங்கள் ஒரு வாழ்லே தாண்டவம் ஆடி ஒன்றும் சாதிக்க போறது கிடையாது. இந்த வருஷத்துக்கு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கிறது. இந்த வருஷத்துல எத்தனை பேர் என்ன நடக்குதோ கர்த்தர் அறிவார், கர்த்தர் அறிவார். நாங்கள் கடந்த நாட்களில் கொஞ்சம் யோசித்தேன், எல்லா ஜனங்களும் நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்ந்து சமாதானத்தோடு கண்களை மூடினால் அதல்லவா வாழ்க்கை, மன மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருங்க. அதை விட்டுட்டு இல்லாத பொல்லாத பாரங்களை தூக்கி வச்சு அமத்து இருதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருகிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சொப்பனத்திலே சொந்த சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைக்கிறார்கள், தள்ளிவிடப்பட்டு விட்டான், ஒதுக்கப்பட்டு விட்டான், அற்பமாக எண்ணப்பட்டு விட்டான். ஒரு செகண்ட்ல, ஒரு சில நிமிடங்கள்ல அவன் அற்பமானவன். யாரு, யோசேப்பு. யாரு, தேவனுடைய சித்தம் அவன் வாழ்வில் நிறைவேறுகிறது, தொடங்குகிறது, ஆரம்பிக்கிறது. அவன் யார் இப்பொழுது, சகோதரர்களுக்கு விரோதி, விரோதி. இரண்டாவது காரியம் என்ன வாசிப்போமா, யோசேப்பு எல்லாம் வாசி, 23 24 மாசிங்க சேர்த்து.
யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த தண்ணீர் இல்லாத, அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது.
தண்ணீர் இல்லாத ஒரு வெறும் குழியில சகோதரருடைய பகை என்ன செய்துச்சு தெரியுமா, தூக்கி கொண்டு அவங்க டபக்கண்டு போட்டாச்சு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க இருந்தது வனாந்தரங்கள், அங்கே இதை போட்டு விட்டா அந்த வழியால இவன் எப்ப வரலானோ தெரியாது. ரஞ்ச நாள் விட்டுட்டு போயிருந்தா அவன் தண்ணி விடாயிலே என்னவோ, அவன் சாகிறது சாகிறது தான், விளங்குறதா, குழியிலே விழுந்து விட்டான், அல்லாவிட்டால் விழுத்தப்பட்டு விட்டான், அல்லாவிட்டால் தூக்கி போடப்பட்டு விட்டான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்விலே சில வேளைகள்ல இப்படிப்பட்ட வழிகள்ல நம்மளை நடத்துகிறது. இருட்டான ஒரு சூழ்நிலை, நம்மளால் ஏறி வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை, பாதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு அங்கலாய்ப்பு. நான் நம்பினவர்கள், என் சகோதரர்கள் இப்படி செய்து விட்டார்களே. நமக்கு அநேக தடவைகள் இருக்கிறது அல்லவா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நம்புகிறவர்களாலே ஒரு மனிதன் ஏமாற்றப்பட்டால் அதை யாரும் தாங்க மாட்டாங்க, சரிமா? உங்களை நம்புகிறவர்கள், நல்ல நண்பர்கள், நம்புகிறவர்கள், எல்லாத்தையும் கதைக்கிறது, எல்லாத்தையும் பேசுகிற நல்ல நண்பர்கள், சகோதரர்கள் ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், முடியாது, தாங்க முடியாது, இருதயம் தாங்காது, அது விட்டுக் கொடுக்காது, ராஜி கொண்டே இருக்கும் பாரு, விட்டுக் கொடுக்காது. ஏன், நான் உன்னை நம்பினே இல்லையா, என் உயிரை உன் கரத்துல கொடுத்தே இல்லையா, இப்ப சகோதரர்கள் இவ்வளவு தூரத்துக்கு வருவான்னு அவன் நினைக்கவே இல்லை, என்னை யார், என்னை யார் காப்பாற்றுவார்கள், உனக்கு ஒன்று தெரியுமா, இங்கேயும் கர்த்தருடைய சித்தம் யோசேப்புடைய வாழ்விலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. யோசேப்புக்கு தெரியுமா, இன்னைக்கு நம் வாழ்விலே இது வந்து விட்டால் என்ன சொல்லுகிறோம், அதுதான் நான் திரும்ப உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நம்ம சூழ்நிலை மாறுகிற பொழுது, நம்முடைய காலங்களின் நேரங்கள் நமக்கு எதிராக இருக்கிற பொழுது, கர்த்தர் எங்களை மறந்து விட்டார், தேவனங்களை மறந்து விட்டா என்று சொல்லி புலம்பாதீங்க, புலம்பாதீங்க. நல்லது செய்தால் தான் கர்த்தர், நன்மை செய்தால் தான் கர்த்தர், ஆசீர்வதித்தால் தான் கர்த்தர், ஊழியம் செய்தால் தான் கர்த்தர். நீ புறக்கணிக்கப்படுகிற பொழுதும் தள்ளிவிடப்படுகிற பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்பட்டு தள்ளப்பட்டார், சித்தம் நிறைவேறிக்கொண்டே இருந்தது. அது அப்படி இருக்கிறது நம் வாழ்விலே. ஒன்று தலைகளாய் நடந்து விட்டார், உடனடியாக உடைந்து போவார். காசப்பு என்னை யார் காப்பாற்றுவார்கள்? கிடங்கள் விழுந்து விட்டேனே. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் அவன் ஏழு தலை விழுந்தாலும் கர்த்தர் தூக்கி விடுகிறவர், கர்த்தர் தூக்கி விடுகிறவர். ஹல்லேலூயா. அவங்களுக்கு இல்ல சில வார்த்தைகளை போட்டு ஏதோ பேசிக் கொண்டார்கள், எங்களுக்கு ஏன் இந்த வேலையை வர்றவன்ட்ட விட்டு போடுவான்னு சொல்லி அடுத்ததுக்கு போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் ஒரு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் எவராலும் அதை தடுக்க முடியாது, எவராலும் தடுக்க முடியாது. என்னாலும் சரி உன்னாலும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துளிர்த்து கொண்டே இருப்பாய், துளிர்த்து கொண்டே இருப்பாய், கர்த்தர் நோடி இருந்தால். ஹல்லேலூயா. ஆகினால பிரியமான இரண்டாவது தடவை நான் சீக்கிரம் முடிவுக்குள்ள வருகிறேன். இரண்டாவது குழியிலே போடப்படும், முதலாவது புகைத்தார்கள், இரண்டாவது குழியிலே போட்டார்கள். வழியே இல்லை வாழுவதற்கு, வெளியே வருவதற்கு. மரணத்தின் தருவாய் இருட்டு சூழ்ந்து விட்டது. எங்க பார்ப்பது, யாரை பார்ப்பது, என்ன செய்வது? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது அவர் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கென்று காத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. அவர்களை ஆசீர்வதிப்பதற்கென்று காத்திருக்கிறார். பொறுமையாக இருங்க, இருந்தா. அடுத்தது வாசிங்க, 28 வாசிங்க.
அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த கிடங்குகளை வைத்து எங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேலை? அடுத்த ஒருத்தர் நல்ல ஆலோசனை ஒன்று கொடுக்கிறான். அதுக்குல அந்த ஆலோசனையின்படி சகோதரர்கள் இணைந்து கொள்ளுகிறார்கள். எந்த ஆலோசனையை இணைத்தீரியோ இணைக்கலையோ நீ அவனு சேர்ந்து கொண்டா அதுல. சோ அதுல தப்பிக்கொள்றதுக்கு இடம் இல்லை. ஆகினால என்ன நடந்தது? அதால வர்ற வழிபோக்கர்களுக்கு 20 காசுக்கு நாங்க வித்துருவோம். அற்பமான ஒரு வாழ்க்கை விளங்குறதா? குடும்பத்தை விட்டு பிரிந்து, தேசத்தை விட்டு பிரிந்து, தாய்தகப்பனை விட்டு பிரிந்து, அற்பமான ஒரு நிலைமை. அற்பமான காசுக்கு அவன் விற்கப்படுகிறான். அடிமைத்தனமான ஒரு நிலை, அடிமைத்தனமாக கடந்து செல்லுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தடவைகளிலே நம்முடைய வாழ்விலையும் இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கத்தான் செய்கிறது. அடிமைகளாக நாம் உணர்ந்து கொள்வதுண்டு, விளங்குறதா? அடிமைகளாக நாம் நினைத்துக் கொள்வதுண்டு. அது வேலை திலங்களாக இருக்கட்டும், குடும்பத்தில் கூட தள்ளிவிடப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு சட்டிமான முட்டி கழுவுறதுக்கென்றும் ஒரு சில பிள்ளைகளை வைத்திருக்கிறார்கள். இங்கே இல்லாமல் இருக்கலாம், நான் பார்த்ததுண்டு, அதனால பேசுகிறேன். அற்பமான ஒரு நிலைமை, ஒதுக்கப்பட்ட ஒரு நிலைமை. ஒரு காலத்துக்கு முன்பதாக ஒரு பொம்பளை பிள்ளை பேசினார், இங்கு இல்லை இல்லையா, யாருண்டு கண்டுபிடிப்பதில் உங்க கிரேட்ட மாதிரி ஒரு கிரேட் கிடைக்கவே கிடையாது, அதனால எதையும் பேச முடியாது. அந்த பிள்ளை சொன்ன, இல்லை இவர்கள் என்னிலே அன்பில்லை, என் குடும்பத்தில் என் பிள்ளை என் தாய் தகப்பன் என்னிலே அன்பில்லை, என் சகோதரர்கள் என்னிலே அன்பில்லை. நேரே சொன்னார், வேலை செய்ய மாத்திரம்தான், நான் எதுக்கெடுத்தாலும் என்னத்தான் கூப்பிட்டு செய்ய சொல்றாங்க. 1, 2, 3, 4, 5 பிள்ளைகள் என்னத்தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு செய்ய சொல்றது, எனக்கு விருப்பமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா அற்பமான ஒரு அடிமைத்தனத்துக்கு, வேலை செய்வதற்கு என்னத்துக்கும் பித்து விட்டார்கள். வழிபோக்கர்கள் வேண்டிட்டு போயிட்டாங்க. தேவ சித்தம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, அதை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட நாட்கள் ஒதுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஏதோ ஒரு விதத்திலே கண்ணீரோடு கவலையோடு அவன் போய்கொண்டு இருக்கிற பொழுது யாரும் நினைப்பதில்லை, இவன் வாழ்விலே தேவ சித்தம் ஒன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா? முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? கர்த்தர் அவனை உயர்த்துவாரா? கத்தர் அவனை உயர்த்தி நிறுத்துவாரா என்று நினைப்பதில்லை. அவங்களோடு சேர்ந்து நாவலும் முட்டி மோதி அழுது ஊசி அற்பமாக எண்ணுவது, அற்பமாக எண்ணுவது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை குறித்து தனிப்பட்ட விதத்திலே ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார், ஒருவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், அவர் ஒருவர் நோக்கிக் கொண்டே இருக்கிறார். நான் இல்லை, அவர் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதிர்பார்ப்பெல்லாம் என்ன தெரியுமா? இவர் விசாரிக்க மாட்டார், இவங்க ரெண்டு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? ஆனா பிரியமான தேவன் பிள்ளைகளை உனக்கு சொல்லவா, உன்னை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் ஊழியத்தை குறித்து, உன் வேலைகளை குறித்து, உன் சந்ததியை குறித்தும் ஒருவர் ஒருவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், பார்த்துக்கொண்டே. அவர் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். காத்திரு, அந்த நாளுக்கு காத்திரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவ சித்தம் நிறைவேற்றப்படுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்விலே பகைத்தார்கள். இருட்டுக்குள்ளே போட்டு அவனை அடைத்தார்கள். 20 காசுக்கு அவனை விற்று அடிமை, மற்ற இன்னும் ஒருவனுக்கு அடிமையாக்கினார்கள். அடுத்தது என்ன சொன்னது தெரியுமா? அடுத்த பக்கம் 39 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க.
எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னுடைய சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட போது அவனுக்கு கோபம் உண்டது. யோசிப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசிப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி
செய்தார். இவ்வளவு காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்வில் நடக்கிறது, வேதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு இருந்தார். என்ன பாயிரு நானா என்ன தெரியுது இவன் ஏதோ பாவம் செய்துட்டான் இவன் ஏதோ அநியாயம் செய்துட்டான் இவன் ஏதோ அக்கிரம் செய்துட்டான் அதனாலதான் இவ்வளவு பாடு இவனுக்கு ஆனா இங்க என்ன எழுதப்படுகிறது ஜெயில் வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான் ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து என்ன சொல்லுகிறது எல்லா காரியத்திலையும் எங்க இருந்தார்? பயக்கிற பொழுது அவரோடு இருந்தார். குழியிலே போடப்பட்ட பொழுது அவனோடு இருந்தார். 20 காசுக்கு விற்கப்பட்ட அடிமைத்தனமாய் போகிற பொழுது அவனோடு இருந்தார். இங்கே வீட்டிலே தவறான குற்றச்சாட்டு குற்றப்படுத்தி அவன் ஜெயில போகிற பொழுதும் தேவன் அவரோடு இருந்தார். சொல்ல முடியுமா? இன்னைக்கு உங்களால் அப்படி ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? அப்படி ஒரு மனுஷியை பார்க்க முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் எப்படி நிறைவேறுகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் காத்திருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்க வாழ்வில் நீங்க விருப்பம் இல்லாததான் நடக்கிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு தாகத்துக்கு காடியை கசிஞ்சு புசிஞ்சு கொடுத்தாங்க. குடிச்சார், விருப்பமே இல்லை, குடிச்சார். சித்தம் நிறைவேற வேண்டும். நம் வாழ்விலே அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள், அநேக வேதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், வேண்டாத வேலைகள், வேண்டாத காரியங்கள் நம் வாழ்க்கையை மூடுகிறது, இடிக்கிறது, இணைக்கிறது, கஷ்டப்பட்டு. ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? என்னை ஒருவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார். ஏத்த காலத்தில் உயர்த்துவா, என் பிள்ளைகளை உயர்த்துவா, என் சந்ததியை உயர்த்துவார், என்னை விடமாட்டார். மற்றவர்கள் கைவிடலாம், மற்றவர்கள் என்னை அற்பமாய் நினைக்கலாம், என்னை வித்து விடலாம், என்னை குழியில போடலாம், ஆனா அவர் என்னை விடமாட்டார், என்னை விடமாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய தோட்டத்தில் இருந்து புடுங்கப்படுவதில்லை. அப்படிப்பட்டவர்கள் சபையிலே நிலைத்திருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையிலே ஆணி வேறாக நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையிலே தூண்களாக இருப்பார்கள். எடுத்ததையும் அற்பமாக எண்ணி, எடுத்ததையும் தூக்கி பிடித்து, எடுத்ததையும் தூக்கி தலைக்கு மேலே வைத்துட்டு இருந்தீங்களோ கன தூரத்துக்கு ஓட முடியாது, ஓடவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அநியாயமாக ஒருத்தன் என்ன போயிட்டான்? ஜெயில இருக்கிறான், ஜெயில இருக்கிறான், தவறாக இருக்கிறான், தப்பாக இருக்கிறான், வழங்குறதா? ஆனா கர்த்தர் அவனை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். தேவன் அவரை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். யாரை? யாரை? ஜெயில போயிருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? அந்த மனுஷனை பார்த்துட்டு இருக்கார். வழங்குறதா? வழங்குறதா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பார்க்கிற விதமாய் பார்த்தாய் நம் வாழ்வு மேன்மையாயிருக்கும். தேவன் பார்க்கிற விதமாக பார்த்து நாம் மற்றவர்களை ஆசீர்வதித்தார் அது ரம்யமாக இருக்கும். பிரியமானவர்களே, ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரே ஒரு வார்த்தை வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 41:38 வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா? ஆதியாகமம் 41:38 வசனம் வாசி.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசிப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட சொப்பனமும் அவன் இன்றைக்கு வந்திருந்த நிலைமையும் சரியாக இருக்கிறது. கர்த்தர் அவனை ஏற்ற காலத்தில் உயர்த்தினார்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவ ஆவியை பெற்று இந்த மனுஷனை போல ஒருத்தன் கிடையாது. யாரு ஜெயிலுக்கு இருந்து வந்து காப்பா? சொந்த சகோதரர்கள் பகைத்து, சொந்த சகோதரர்கள் தள்ளிவிட்டு, சொந்த சகோதரர்கள் தூக்கி எறிஞ்சு புறக்கணித்து, இங்கே ஒரு மூலையில் அலைந்து தெரிந்து அடிமைத்தனமாகி இவர் முதல்ல இவர் அடிமைத்தன வேலை தான் செய்துட்டு இருந்தார். அங்க வந்து ஒரு வீட்டில் இருந்து எல்லாத்தையும் விசாரிக்க விட்டாங்க தான். ஆனால் அவர் வேலை செய்கிறார், வேலை செய்கிறார், அது மாற்ற முடியாது. இந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்டீங்கன்னு, நான் என்ன பார்வையில் பார்க்க முடியும் இதை? ஆ, இந்த மனுஷனை எப்படி நான் பார்க்க முடியும் சொல்லுங்க. யோசேப்பை என்னை பார்த்து ஒரு முடிவு எடுத்துன்னா நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன் நீங்க நினைக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, தேவன் அந்த மனிதன் மீது நோக்கமாக இருந்தார். அவன் ஒதுக்கப்பட்டதையும், அவன் தள்ளிவிடப்பட்டதையும், அவன் ஒதுக்கிவிடப்பட்டதையும், அவன் வேண்டாம் என்று சொல்லப்பட்டதையும் அவர் நினைத்தறிந்தார். சில காரியங்கள் நம் வாழ்விலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, சில காரியங்கள் நம் வாழ்விலே ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சில காரியங்கள் வேதனையாக இருந்தாலும் அது நீருட்டாக அவர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை மறந்து விடாதீர்கள். யோசேப்பின் வாழ்வு கஷ்டத்திலே, கண்ணீரிலே, வேதனையிலே, துன்பத்திலே இருந்தது. ஆனால் முடிவு, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை போல் ஆவி நிறைந்த ஒரு மனிதன், யாரு ஆவி நிறைந்த மனிதன் தெரியுமா? இருட்டுக்குள்ள தடமாறி குளிக்குள்ள நிற்கிற மனுஷன், எயிலுக்குள்ள நின்று கொண்டிருக்கிற ஆவி நிறைந்த மனுஷன். நம்ம வாழ்விலே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மனுஷன் இருந்தா தான் அது இன்ட்ரெஸ்டா இருக்கு. நமக்கு பிடிச்சிருக்கணும் யாரு எல்லாட்டா சரி வர. ஆனா யோசேப்பு அங்க பிடிக்கிறதுக்கு ஒருவரும் கிடையாது. யோசேப்பின் வாழ்ல பிடிக்கும் யார் இவரை நேசிக்கிறது, இவரை யாரு அன்பு கூறுகிறது? இல்லை. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அதுல பார்வன் என்ன சொல்றாரு? சிங்காசனத்துல மாத்திரம் உனக்கு பங்கு இல்லப்பா, மற்றதெல்லாம் உனக்கு தான். எல்லாம் ஆண்டுகோள், என் வாட்டியோடு உன் வாட்டு சரியாக நிற்கிறது. அதுல ஒரு வசனம் ஒன்று வாசிப்போம். ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம், சீக்கிரமாக போவாங்க. ஒன்று சாமுவேல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
அவர் சிறியவனை புழுதியிலிருந்து
எடுத்து
எளியவனை குப்பையிலிருந்து
உயர்த்துகிறார்.
அவர்களை பிரபுக்களோட உட்காரவும்,
அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும்,
மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார்.
மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் அவர் பண்ணுகிறார். ஐயா, ஐயா, ஒதுக்கி விடப்பட்ட யோசேப்பு, தள்ளிவிடப்பட்ட யோசேப்பு, தேசம் கடத்தப்பட்ட யோசேப்பு, இப்பொழுது எங்க இருக்கிறான் தெரியுமா? எங்க இருக்கிறா? பிரபுக்களோட சிங்காசனத்துல அவன் அமர்ந்திருக்கான். என்ன வாழ்க்கையம்மா! ஆனா அந்த பாடுகள் இல்லாமல் அவனுக்கு அந்த சிங்காசனம் கிடையாது. அந்த பாடும் உபத்திரவம் கிடையாமல் நமக்கு சிங்காசனம் கிடையாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களுக்கு நான் ஒன்று சொல்லவா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். அவர் உயர்த்துகிறவர், உன்னை உயர்த்துகிறவர் அவர். மறந்துறாரு. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? மனிதர்கள் உயர்த்த மாட்டார்களா? மனிதர்கள் என்னை நல்லா சொல்ல மாட்டார்களா? அப்படி நினைக்கிறோம். பிரியமானவர்களே, உன்னை உயர்த்துகிறவர் கர்த்தர். அதை புரிந்துகொள், புரிந்துகொள், கர்த்தருடைய சமூகத்தில் புரிந்துகொள். யோசேப்புடைய வாழ்வில் இந்த வசனம் நிறைவேறியது என்று நான் சொல்லுவேன். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு குப்பையோடு குப்பையாக மதிக்கப்படாது இருந்த ஒருத்தரை கர்த்தர் உயர்த்தி சிங்காசனத்திலே வைத்தார். சிங்காசனத்திலே வைத்தார். ராஜாக்கள் பிரபுக்களோடு அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அவருடைய சகோதரர்கள் அவரை தேடி வந்தார்கள். அவனால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய தேசத்திலே பஞ்ச காலத்திலே கர்த்தர் நன்மையை செய்தார் என்று சொல்லி நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களை எதிர்க்கிறவர்களையும், உங்களை பகைக்கிறவர்களையும், உங்களை தள்ளி விடுகிறவர்களையும், உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறவர்களையும் ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு தருணங்களை கொடுப்பார். தருணங்கள் கொடுக்கப்படும். அதை துர்ப்பிரயோகம் பண்ணாதருங்க. அது உங்கள் ஓட்டத்தை உடைத்துவிடும். அது கர்த்தருடைய சித்தத்தை உடைத்துவிடும். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைக்கிறவர்களை உடைத்துவிடும். சொல்லுகிறதை கேளுங்க. திறந்த மனமுள்ளவர்களாய் இருங்க, திறந்த மனமுள்ளவர்களாய் இருங்க. கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் நில்லுங்கள். இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துங்கள். இங்கே யோசேப்பு தன் சகோதரர்களை ஆசீர்வதித்தான். பஞ்ச காலத்தில் அவர்கள் நன்றாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அதனாலே நான் இதோடு முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தி முடியவில்லை, ஆனாலும் உங்களுடைய நேரத்துக்கு தக்கனவாக நான் முடிக்க விரும்ப. பிரியமானவர்களே, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எடுக்கிறார். உன்னை மறக்கவில்லை, உன்னை மறக்கவில்லை. திரும்பமாக அந்த சங்கீதம் 40 கடைசி வசனத்தை வாசித்து நான் முடிப்போமா? வாசிங்க சிஸ்டர்.
நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும், என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும்.
என் தேவனே தாமதியாதிரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய உயர்வுக்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. தாவீதுடைய உயர்வுக்கு சில நாட்கள் தேவைப்பட்டது. உன்னுடைய உயர்வுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதமான வாழ்வுக்கும் உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்வுக்கும் உன் நீர் ஊற்ற வாழ்வு பாய்ந்து ஓடுகிற நாளுக்கும் சில நாட்கள் தேவைப்படும், சில நேரங்கள் தேவைப்படும். உன் அவசரம் கத்தரை மாட்டாது, உன் அவசரம் கத்தரை மாட்டாது. விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய அவசரங்களும் உங்களுடைய நோக்கங்களும் கத்தரை ஒருபோதும் மாட்டாது. அவர் காத்திருக்கிறவர், அவர் கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் பொறுத்திருக்கிறவர், அவர் காத்திருக்கிறவர். சடுதியிலே உன்னை உயர்த்துவார். என்ன பண்ணி சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எல்லாரும் நீங்க நினைப்பது என்ன தெரியுமா? நான் உயர்ந்திருக்கிற பொழுதுதான் சித்தம் நிறைவேறியது என்று சொல்லி இல்லை. அவன் குழியிலே இருக்கிற பொழுதும் தேவன் சித்தம் நிறைவேறிக் கொண்டிருந்தது. இயேசு அடிக்கப்பட்டு குத்தப்பட்டு சிலுவையிலே இருக்கிற பொழுதும் தேவனுடைய சித்தம் நிறைவேறிக் கொண்டு இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எல்லாருடைய நோக்கம் என்ன தெரியுமா? சிரித்துக் கொண்டு சந்தோஷமாக கொஞ்சம் பணம் கையில வைத்துக் கொண்டு வேதத்தை மற்ற கையில வைத்துக் கொண்டு நாம இருந்து விட்டால் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. கத்தருடைய சித்தம் வனாந்திரத்திலே ஆரம்பமாகிறது, கத்தருடைய சித்தம் குழியிலே ஆரம்பமாகிறது, கத்தருடைய சித்தம் பகைக்கப்படுகிற பொழுது ஆரம்பமாகிறது, கத்தருடைய சித்தம் விற்கப்படுகிற பொழுது வேண்டாதவர்கள் ஆக்கப்படுகிற பொழுது ஆரம்பமாகிறது. சின்னவன் ஆரியவம், சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நான் சிறுமையும் எளியமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர், என் தேவனே தாமதியாதையும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த முறை நான் பேசியதை கொஞ்சம் சேர்த்து நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீங்கள் உடைக்கப்பட்டு காயப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு இருந்தாலும் சரி, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் உங்களை கவனியாமல் இருக்கலாம், ஊழியர்கள் உங்களை கவனியாமல் இருக்கலாம், சொந்தம் பந்தம் பணம் உங்களை கவனியாமல் இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு 19 வயது பொடியன்னு சொன்னான், என்னுடைய அப்பாவுடைய சொந்தங்கள் எல்லாம் பணக்காரர்கள், எங்களை கவனிப்பதே இல்லை, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை, படுப்பதற்கு கூடிய எங்களுக்கு வெட்டே கிடையாது, ஆனால் பணக்காரர்கள் எங்களை தள்ளி விட்டார்கள், எங்களை ஒதுக்கி விட்டார்கள். அவனுக்கு ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறார். இந்த ஒதுக்கலின் நிமித்தம் அவன் ஒரு மாதிரியாகிவிட்டான். நான் ஒரு 1.5 ட்ரை பண்றேன் அவனோட கதைக்கிறதுக்கு, முடியவே இல்லை. ஏன் அப்படி ஒரு அச்சன் அவன்? ஆகையினால பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு மற்றவர்களால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்ற நிலைமையிலே நாங்கள் மதிக்கிறவர்கள் கூட எங்களை வேண்டாம் என்று சொல்லலாம். ஆனா நான் உனக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் மீது நோக்கமாயிருக்கிறார், கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதை விட உனக்கு என்ன வேணும்? இதை விட எனக்கு என்ன வேணும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை பார்த்துக்கணும். ஏற்ற காலத்தில் உன்னை வெட்டுவார், ஏற்ற காலத்தில் அவர் உன்னை தூக்கி விடுவார். எழும்பு, ஓடுவாய், நடப்பாய், மகிழ்ச்சியாக இருப்பாய், மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பார். தேவன் சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, எழுந்திருங்கள் பிரியமானவர்களே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு கொஞ்ச நேரம் தயவு செய்து கண்களை மூடி, யாரும் அங்கே இங்கே யோசிக்க வேணாம், நான் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மாத்திரம் செவி கொடுங்க. இன்றைக்கு நீ இருக்கிற நிலைமை என்ன? உன் இருதயம் எப்படி இருக்கிறது? நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய்? உன்னை சுற்றி இருக்கிறவர்களை குறித்து நீ என்ன சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய்? உன்னோடு பேசுகிறவர்கள், உன்னை பகைக்கிறவர்கள், உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து நீ என்ன சிந்தித்துக் கொண்டு இருக்கிறாய்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை மூடி, தேவ சமூகத்தில் உன் இருதயத்தை வை, சிந்தி உன்னை யாராய், உன்னை உற்சாகப்படுத்தும் விடுமாய், உன்னை தூக்கி விடும்படியாய் இந்த வார்த்தைகள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறவாதிருங்கள். உன்னை அதிசயம் காண செய்வே நல்ல ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகளை தூக்கி விடுங்க, உற்சாகப்படுத்தி விடுங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிறவர்களை, தள்ளிவிடப்பட்டவர்களை, வேதனையோடி இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. ஏற்ற காலத்திலே உன்னை நான் உயர்த்துவேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே. ஏற்ற காலத்திலே உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஏற்ற காலத்தில் உன் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், ஏற்ற காலத்தில் உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு உன் இருதயம் இருக்கிறது போல கர்த்தர் உன்னை விடமாட்டார், அவர் உன் இருதயத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார், குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீ யோசிக்கலாம், யாரும் பார்க்கவில்லை, யாரும் என்னை கவனிக்கவில்லை. வேதனை, கண்ணீர், துயரம், துன்பம், அங்கலாய்ப்பு, இருதயம் காய்ந்து போயிருக்கிறது. ஆனால் உனக்கு தெரியுமா, கர்த்தர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். தேவன் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அவரால் நீ மறக்கப்படுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரால் மறக்கப்படுகிறவர்கள் அல்ல. உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் அவரால் மறக்கப்படுகிறவர்கள் அல்ல. இதோ சீக்கிரத்தில் சடுதியில் உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்தி நடத்தி செல்வார். சமாதானமும் சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக. துக்கங்களை அகற்றுகிறவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். துயரங்களை அகற்றுகிறவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். கண்ணீரை துடைக்கிறவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஏற்ற காலம் வருகிறது. இதோ ஏற்ற காலம் வந்து கொண்டு இருக்கிறது. சரியான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.